உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பரலோக பிதாவே உம்மை தொழுகிறோம், பரிசுத்த பிதாவே உம்மை தொழுகிறோம், இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம், எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். சபை நடுவிலே, சபை நடுவிலே எழுந்தருளி இருக்கிறவரே, எங்கள் மத்தியில உலாவுகிற உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், தொழுகிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. சகல துதி கணம் மகிமைக்கும் பாத்திரம் நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே தேவனுடைய குமாரனே, உம்மொருவரையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர் ஐயா, நீராயே எங்கள் இரட்சகர் ஐயா. தேவகுமாரனே, தேவகுமார் எங்களுக்கு அல்ல, கத்தாவு எங்களுக்கு அல்ல. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குப்படுகிறேன். என் தகப்பனே உமைக்கு நன்றிதா. உமை எங்கள் மனதார உமை தொழுகிறோம், எங்கள் வாயார உமை புகழுகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுவே, தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி. ஆத்தையானவர் மாமிசமானே, மாமிசமான எங்களை மீட்பதற்காக எங்களை தேடி வந்த தேவகுமாரன் இயேசுவே, உம்முடைய நாமத்திலே தான் எங்கள் கோடி வந்திருக்கிறோம். இராவியாய் அதிர்சிறப்பான தேவனாய் எங்கள் மத்தியிலே எழுந்த நீக்கத்துக்காய் உபயோகிஸ்தோத்தாவே. உங்களுடைய அவசரங்களை, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, உங்களுடைய பொறுப்பை உண்டியன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்கள் இதய கதவுகளை திறந்தழுங்க, எங்கள் சிந்தனைகளை பிடிங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு போதி எங்களை வழிநடத்து. வார்த்தை வாபிசமாக இயேசுவின் நாமத்திலே வழிபடுவது நல்ல தாவே. கிறிஸ்துவின் பரப்பை உலகம் கொண்டாடுகிற காலம் இது அல்லது நாட்கள் இது. பாவிகளை ரட்சிக்க பரிசுத்த தேவன் பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் என்பதை விட பிரவேசித்தார் என்பதே சால சிறந்ததார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்தோம், நமக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆனால் இயேசுவோ இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பே அவர் இருந்தார். ஆகவே ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் மாமிசமாகி குறித்த காலத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் ஏற்கனவே அதற்கு முதல் அவர் இருந்தார். ஆகவே பிறந்தார் என்பதை பார்க்கலாம், அவர் பிரவேசித்தார் என்பது பொருத்தமா இருக்கும். நம்புறேன். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசித்தால் நல்லவா இருக்கும். எபிரியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பண்ண சீக்கிரமா இருக்கு. எபிரியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்படி,
மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது
யாவரும் அவரை தொழுது கொள்ளுகிறார்.
தேவதூரர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள்.
முதற் பேரானவரை அவர் பிரவேசிக்கப்படின போது, அப்படி இருக்கலவா, முதற்பரானவரை இயேசுவை இந்த உலகத்தில் பிரவேசிக்கப்படின போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். ஆகவேதான் இந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இயேசு உலகத்திலே பிறந்தபோது அல்லது பிரவேசித்த போது பரம சேனையின் திரள், அதாவது அதுக்கு கிடைக்க இல்லை, பரம சேனையின் திரள் இந்த பூமியில் தோன்றி உடதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சபாதாரம், மனுஷன் மேல் பிரியம் என்று பாடி துதித்தார்கள், அவரை தொழுது கொள்ளார்கள் சொல்லி அவ்வியத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாண்டு போகட்டும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கலாம்னு சொல்லி ஆண்டவர்களை விரும்புகிறேன். ஆனாலும் இந்த கிறிஸ்துவின் பரம்பை குறித்த ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி எடுக்கலாம் என்று எனக்குள்ள ஒரு விருப்பம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய பரப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் பலர், அதில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் வரையாள். அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தபோது அவர் வாழ்க்கையில நாம் படிக்க வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது நாம் கண்டுகொள்ள வேண்டிய அல்லது நாம் கை கொள்ள வேண்டிய பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சோ
அக்காலங்கள் சபையங்கள் ஆண்டவர் நமக்கு தந்தால் அவைகளை குறித்து நாம் பார்க்கலாம். அல்லது நீதிமானாகிய யோசேப்பு அதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவதூதர்களை குறித்து பார்க்கலாம். சோ சாத்திரிகளை குறித்து படிக்கலாம். நட்சத்திரத்தை குறித்து படிக்கலாம். இப்படி ஒவ்வொரு இதுகளும் படிக்கிறது நமக்கு காலம் சமயம் போதாது. சோ இது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஜெனரலாக பொதுவாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த ஒரு 5 காரியங்களை கத்திர சித்தமாக உங்களுக்கு முன்பாக நான் உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து இதை குறித்து சிந்திங்க, இதை யோசிங்க. கேள்விட்டு சொல்லிட்டு வந்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு தோன்றுகிறபடி அல்லது தேவ ஆவினவர் என் மனசில் எனக்கு உணர்த்துகிறபடி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவ ஆவியானவர் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவாரே ஒழிய தேவ ஆவினும் ஒருபோது நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். சொல்ற நல்ல மனதில் வச்சுக்கொடுங்க. தேவ ஆவியானவர் வந்து நம்முடைய பாவங்களை இயேசு ஆவியனை குறித்து சொல்லும் பொழுது பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார், ஒழிய குற்றப்படுத்துவார் என்று சொல்லி சொன்னார். சில வேளையில் நம்முடைய ஆவிதான் நம்மை குற்றப்படுத்து, அல்லது மற்றவர்கள் நம்மளை குற்றப்படுத்து, ஆனால் தேவ ஆவியானவர் நம்மை குற்றப்படுத்துறது அல்ல. சோ ஆகவே எனக்கு தோன்றுகிறபடி நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இயேசு 2 வார்த்தை சொன்னார். ஒன்று, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இதை நீங்க மார்க்கு 13:14 வசனத்தில் பார்க்கலாம் நினைக்கிறேன். அதனுடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இன்னொரு இடத்துல உபமையாக சொல்லிப்படி சொன்னாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள். நல்லா விளையாடுங்க, சொல்றது தயவுசு கேட்டு. வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன், கேட்கிறவன் உணரக்கடுவன். சோ நான் உணர்ந்தது என்னவென்றால், இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த உணர்கிற தன்மை தான் இல்லாம போச்சு. சோ கத்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய உணர்வு கூர்மையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். அந்த உணர்வு நமக்குள்ள மங்கி போய்விட்டால், அந்த உணர்வு நமக்குள்ள உடனடியாக மறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிட்டா தேவ வசனம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தையோ ஒரு மனம் திரும்புதலையோ கொண்டு வரதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். பத்தியாகியார் தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், ஆனா கேட்டு உணர்ந்தால் தான் அவனுக்குள்ள அந்த உணர்வு, அந்த உணர்த்துகிற தன்மை, உணர்வு கூர்மை இருந்தா தான் அவன் மனம் திரும்ப முடியும், மாற முடியும், அல்லது மறுரூபமாக முடியும். நான் தேவனுடைய குமாரனாக, குமாரன் சாயலாக மாற முடியும். இது போல தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அந்த உணர்வு கூர்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு போட்டு நம்ம மறத்து போன ஒரு மனுஷன் போல மாறிடும். யாரு பிரசங்கம் பண்ணாலும் நோ, என்ன செய்ய கேட்டாலும் நோ, நோ டாட்டா. அப்படியான ஒரு கடினமான நிலைமைக்கு நீங்க ஒருவரும் போயிடக்கூடாது என்று இதுக்கிருந்த பாரத்தோட கத்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு அன்பாகவும் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். அவருடைய கருமான தேவட பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் உணர்வற்று போயிடாதபடி நாம காத்து, உணர்வில்லாத அவருடைய இருதயம் தரவில்லை, இருள் அடைந்தது. உணர்வு கூர்மை குன்றி போய்விட்டால் அடுத்தபடி அவருடைய இருதயம் உணர்வில்லாமல் போயிடும். பிற்பாடு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறித்து என்ன ஒரு டொப்பில் ஆண்டவரையே சொல்ற வசனத்தை சொல்றார், நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அப்படி நடக்கும். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாமல் இருந்தாங்க. அப்படியானா ஏற்கனவே தேவ வசனம் போயிட்டுது, தேவ வசனம் அறிவிக்கப்பட்டார். தேவனுடைய மனுஷனாகிய நோவாவினால் தேவனுடைய வசனம் ஜலப்பள்ளத்தை குறித்து, அழிவை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து திட்டமும் தெளிவுமாக தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிச்சிட்டான். ஜனங்களும் கேட்டார்கள். ஆனா ஒன்றே ஒன்று என்னண்டா, வசனம் அறிவிக்கப்பட்டது, வசனம் தேவனுடைய வசனம் தான், ஜனங்கள் கேட்டது முன்புதான். ஆனா கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கேட்டார்கள் ஆனா உணராமல் போய்விட்டபடியால் முடிவு. வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும்போது கடைசி நிமிஷம் வரைக்கும் உணர்வில்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்த பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், பாட்டி வச்சார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டாடினார்கள், வேலை செய்தார்கள், ஓடினார்கள், பாடினார்கள், வாங்கினார்கள், விட்டார்கள், எல்லாம் சமூலமாக நடந்து கொண்டிருந்தது. திடீரென தேவனுடைய வார்த்தையின்படியே வெள்ளம் இந்த உலகத்தில் வந்தது நான் பார்க்கிறேன். இதை போலவே மனுஷகுமார வருகையும் இருக்கும். இது போல சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு உண்மையோ, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு சத்தியமோ, அதே போல இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறதும் அதை விட சத்தியப்படி சத்தியத்தபடியே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய முத மானிட பிறப்பை விட இயேசு கிறிஸ்துடைய மீள் வருகை கூடியதுதான் வேதம் அதிகமாக சொல்லியிருக்கிறது என்பதை நாம் இங்கு குறிப்பிடுறது நல்லாக இருக்கும். பொருத்தமாக கத்தோட லாபத்தை ஸ்தோத்திரம் நாம் சீக்கிரமா இன்னைக்கு போக யோசிக்கிறோம். நம்ம சித்தமான சோ இந்த முன்னுரை கொண்டு நாம் தேவ செய்திக்குள்ள போகலாம். சோ கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஐந்து காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து இதில் கொஞ்சம் சிந்திங்க. நான் முதல் சொன்னது போல வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன் இன்றைக்கு அநேகம் சிந்திக்கிறது இல்லை. படிக்கிறோம், வேதத்தை நாம வாசிக்கிறோம். கருமான தேவட பிள்ளைகளை நாம வாசிக்கிற வேத வசனங்களை நமக்கு தேவன் தந்திருக்கிற அறிவுக்கு எட்டினபடி நாம சிந்திக்கணும். நாம சிந்திக்க முயற்சித்தாதான், நாம் அதை ஆராய முயற்சிக்கும் போதுதான் தேவ ஆண்டவர் நமக்குள்ளே செயல்படுறதுக்கு இடம் இருக்கு. நாம சோம்பறித்தனமாக ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறோம், வாசிச்சு போட்டு அப்படியே நாம மூடி வச்சா தாகம் உள்ளவன் மேலத்தான் தண்ணீரை ஊற்றி வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வேத வசனத்தை உங்களுடைய வேதத்திலக ரகசியங்களை காணும்படி கண்களை திறந்தள்ளும் தேவ மனுஷன் விண்ணப்பம். என்றைக்காவது நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே, என்றைக்காவது எப்போதாவது உங்களுடைய ஜெபத்திலே இப்படி நீங்கள் ஜெபித்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வேதத்திலே ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்துடும் எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? யோசிச்சுப்பார். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை அறியா. நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ற ஜெபம் பண்ற ஆண்டவரே, தேவ ஆழ்மையினவர் நமக்கு பொதிக்காவிட்டால் நம்ம என்னத்தை தான் காண முடியும்? நம் கைகளில் இருக்கிற வேத வசனம் இந்த தேவ வசனம். அப்படி கருமான தேவட பிள்ளைகள் வாசிங்க, வேதத்தை தேசிங்க, அதை யோசிங்க. அப்பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு கட்டுத்தருவார், சொல்லி தருவார். ரெண்டையும் தயவு செய்து கீப் பண்ணுங்க. வாசிச்சு சிந்திங்க, கேட்டு உணருங்க. அப்பொழுது நாம மாறி 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 தேறி 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 தேவடைய குவாட சாயலுக்கு ஒப்பாகும். கத்தோடைய லாபத்துக்கு பயப்பட்டாரு ஸ்தோத்திரம். சரி, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஐந்து காரியங்கள். சோ இப்ப படிங்க லூக்கா சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் சீக்கிரம் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் சீக்கிரமாய் படிக்க கேட்போம்.
அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால்
சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லை. சத்திரம் என்னங்க? வழிபோக்கர்கள் அல்லது பிரயாணம் பண்றவர்கள் தங்கி தாவரிக்கிற அல்லது ஒரு இழைப்பாருகிற ஸ்தலம் அல்லது இடமாகும். இன்றைக்கு இருக்கிறது போல ஹோட்டல் வசதிகள் அந்த நாட்களில் இருக்கல. ஆகவே வழிபோக்கர்கள் வந்து போகிற தங்கி தரிக்கிற இடம். ஆனா இங்க என்னவென்றால் அந்த சத்திரத்துல கூட இயேசு பிறக்கும் பொழுது இடம் இல்லை. எனக்கு இதை வாசிக்கும் பொழுது என்னால ஏன்னு தெரியுமா? சத்திரத்துல இடம் இல்லாதபடியால் விலங்குகளை கட்டி வைக்கிற, மாட்டி வைக்கிற, மிருகங்களை கட்டி வைக்கிற இடத்துல பிரசவித்து பிள்ளைய துணிகளால சுத்தி முன்னணியில கிடத்தீர்கள் மரியா. சோ கிறிஸ்துவின் பிறப்பு நம்பர் ஒன், முதலாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எளிமையானது. நான் யோசித்து பார்த்தேன், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்து உருவாக்கி உருவெட்டின தெய்வம் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது, பிறந்த போது சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லையே. ஏங்க, தெய்வம் இல்லையா? அவர் மிக நல்ல ஒரு டாப் பிளேஸில் அவர் பிறந்திருக்கலாமே. ஆனா இதை இந்த விதமாக சிந்தித்த சாத்திரிகள் எங்கே போனார்கள்? அரண்மனைக்கு போய் ஏதாவது ராஜாவிடத்தில் கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? சோ அப்படின்னா ராஜா எங்கே பிறக்கணும்? அரண்மனையில பிறக்கும் என்பது நிதர்சனம், நவர் இந்த உண்மை. ஆனால் அங்கே இயேசு இல்ல, அங்க அவர் பிறக்கல. ஆகவே தேவன் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பின போது ஒரு மாளிகையை தெரிந்திருக்கலாம், அல்லது ஒரு அரண்மனையை தெரிந்திருக்கலாம், அல்லது ஒரு வசதியான வீட்டை தெரிந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாமல் சத்திரத்தில் கூட இடமில்லாமல் விலங்குகள் கட்டப்படுகிற மாட்டி வைத்த அந்த கொட்டகையிலேயே தன் குமாரனை கிடக்க வைத்தது என் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு எளிமையின் கோலமாய் தேவ குமாரன் இந்த உலகத்தில் அவதரித்தார் என்பதை நினைக்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு எளிமையாக பிறந்தது மாத்திரமல்ல, எளிமையான ஒரு பெற்றோருக்கு மகனாகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். எப்படி என்றால், நியாயப்பிரமாணத்தின்படி இயேசுவை அவர்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும், அதாவது ஒரு ஆட்டுக்கடமையாவது அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியம். ஆனா இங்க பாத்தீங்களா இருந்தா யோசேப்பு மரியாளும் ஒரு ஆட்டு, எனக்கு இதை படிக்கும்படி கொஞ்சம் ஒரு ஆட்டுக்குடியே கூட அவங்களுக்கு கிடைக்கலையோ, ரெண்டு புறா குஞ்சுகளை கொண்டு பலி ஈட்டு இருக்கிறாங்க இயேசுவை ஒப்புக் கொடுக்கும் பொழுது. அந்த அளவுக்கு இயேசுவின் தாய் மரியாளும் யோசேப்பும் எளிமை உள்ளவர்களாக இருந்திருக்கார்கள் என்பதை நாம் வேத வசனத்தில் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். சோ தெய்வமாக இருந்தும் தேவ குமாரனாக இருந்தும் சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத நாம் வாசிப்போமே. எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி நிறைவும் கர்த்தருடையது, இப்படியெல்லாம் வேத வசனம் சொல்லியிருக்கு. அவர் பிறக்கும் பொழுதோ சத்திரத்தில் கூட நான் இடமில்லை. இதை குறிச்சு சொல்லிக்கல இன்னொரு காரியம் என்ன, மனதில் கிளிக் பண்ணது என்ன தெரியுமோ, சத்திரக்காரனுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருந்த உள்ள என்று ரெட் கவர் போட்டு வர வேண்டியிருப்பான். ஆனா அவனுக்கு யாரு வந்திருக்கிறது யாரு எப்படி தெரியுது, அவன் மற்றவர்களை கையாள்றது போல கையிட்ட. அதாவது சரியான சந்தர்ப்பத்தை சத்திரக்காத நாளே விட்டான் பாரு. நான் சொல்லுவேன், தங்கள் வாழ்க்கையில சரியான சந்தர்ப்பங்களை நழுவ விட்டவர்கள் உலகத்தில் ஏராளம். அதாவது உலகத்தை விடுங்க, பட் தேவன பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தருகிற சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினோம். தட் இஸ் மை டிசையர் இன் மை ஹார்ட். என் இதயத்தின் விருப்பம் எல்லாம், என் இதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சியெல்லாம் தேவன் எனக்கு தருகிற வாய்ப்புகள் எல்லாம் நான் முழுவதுமாக பயன்படுத்தினு. ஆனால் அதற்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு என்பது நிதர்சனம். அது ஒரு பக்கம் இருக்கிறது. அது எப்படியோ என்னவோ ஆண்டவர் எனக்கும் உனக்கும் அருளுகிற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, சமயங்களை நழுவ விடாமல் அதை பயன்படுத்திக் கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம், நம்முடமாக மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆமென் சொல்லுங்களேன். ரைட், இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும் இல்லையா. பத்து பே என்கின்ற ஒரு மனுஷன் ஏசு போகிறார், ரெண்டு பறவை கொண்ட இல்லையா, உட்கார்ந்து இருக்கிற தெருவில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவட வாழ்க்கை அவனுக்கு ரெண்டு கண்ணு குருட, அவனுக்கு பறவை கூட உட்கார்ந்து இருக்கிறான். பட் சத்தத்தை கேட்டுது, ஏன்னா இறைச்சல் கேட்க என்ன விஷயம், ஏசு அப்படியா, ஏசு வருகிறார். அப்ப நம்ம ஏசு அற்புதங்களை செய்யறான் ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருக்கேன்னா கண்பார் கேள்வி. அப்ப ஏசு வருகிறான் சொன்ன உடனே அவன் நினைச்சாட்ட, இந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட்டா கேட்டான். அவனுக்கு தான் தெரியும் நிலம். ஒரு விச கண்டு கண்ணை மூடிட்டு பாருங்க, எல்லாமே இருட்டு. ஆனா அவன் எத்தனை வருஷம் கூட்டினா இருந்தா எனக்கு தெரியல. ஆனா இயேசு வருகிறார் என்கின்ற செய்தி அவன் கேள்விப்பட்ட உடனே என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வருவனா, கூப்பிட்டா இயேசுவே தாவீதின் குமாரனை இறக்கி இறங்க பேசாம. அப்படி பட்டவர்கள் அதட்ட அவன் இன்னும் உரத்த சத்தமாக கூக்குறட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனை. எனக்கு அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுகளில் கேட்க நடந்தவர் நின்றார், அழைத்துவார்கள். சோ இயேசுடத்தில் இயேசுன்னு அழைக்கிறான் சொன்ன உடனே தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான் சொல்லப்படும். அந்த வஸ்திரம் என்ன தெரியுமா, பிச்சு எடுக்கிறவர்கள் ஒரு வஸ்திரத்தை தங்கள் மேல போட்டிருப்பார்களா, கண் தெரியாதவன் தானே. இயேசு அழைக்கிறான் சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரனுக்குரிய வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சுட்டான். அர்த்தம் என்ன தெரியுமோ, இனிமே நான் பிச்சை எடுக்க மாட்டேன். அல்லேலூயா, விசுவாசம் நாமே சொல்லு. இயேசு என்ன கண்ண துறக்கல ஆண்டவர், பட் அவனுக்குள்ள விசுவாசம் வேக் அவுட் பண்ணுதான். விசுவாசம் அற்புதங்களுக்கு அஸ்திவாரம் விசுவாசம் தான். தோத்தன அல்லேலூயா. இயேசு என்ன கண்கள் துறக்கல, ஆனா இயேசு அழைக்கிறான்னு சொன்ன உடனே விளங்கிடுது, இயேசு எனக்கு அற்புதம் செய்ய போற. ஆவே பிச்சைக்காரனுக்கு போட்டு இந்த உடுப்பை தூக்கி எறிஞ்சா, இனிமே நான் பிச்சைக்காரன் இல்ல, இனிமே நான் பிச்சை எடுக்க போறது இல்ல, இயேசு எனக்கு அற்புதம் செய்ய போறாரு. அதே விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கனப்படினாரு, அவன் கண்களுக்கு பார்வை அளித்தாரு. அவர் இயேசு அவன் கண்கள் திறந்தது. அன்றோடைய நாமத்துக்கும் சந்தப்பத்தை அவன் பயன்படுத்துறான். இப்படி நான் சொல்லிட்டே போல சகையுடைய வாழ்க்கை எடுக்கொள்ளுங்க. ஆயக்காரனும் ஐஸ்வர்யனுக்கு தலைவனும், ஐஸ்வர்யவான் ஆயக்காரனுக்கு தலைவன். சோ பணம் இருந்தது, பதவியும் இருந்தது. லீடர் அண்ட் ரிச் மேன், பணக்காரன் ஆயக்காரனுக்கு தலைவன். பணம் இருந்தது, பதவி இருந்தது, ஆனா இருக்க வேண்டியதான் இருக்க என்ன, பணம் இருந்தது, பதவி இருந்தது, அந்த வாழ்விலே அவனுக்கு தேவையான நிம்மதி இருக்கல. ஆகவேதான் வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடியிருக்கார், வகை தேடியிருக்க. அவருடைய விசுவாசம் என்ன, ஒரு தடவை இயேசுவை பார்த்து விட்டார், என் மனதுக்கு ஆறுதல் வரும், நிம்மதி வரும். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடியால் தான், அவனுக்குள்ளனாக இருந்தபடி அவனை பார்க்க முடியல. இது இம்பாசிபிள், இது பார்க்க முடியாது, நான் வீட்டை போக மாட்டேன், அப்படி அவன் நிக்கல. படாசில விசுவாசம் ஒர்க் அவுட் பண்ண பாரு. விசுவாசம் சில வேளையில அடுத்தவன் வீட்டு கூரைகளை கூட பிரிக்கும் பாரு. சோ இங்க இவனை இவங்களை பாருங்க, அவன் போக இல்லை, அவன் போக இல்லை. அவன் என்ன செஞ்சா, விசுவாசம் அவனை உந்தி தழுது, ஓடுறா பொண்ணுக்கு ஓடி போய் ஒரு மரத்துல ஏறி பார்த்துட்டே இருக்கு. அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான், இயேசு இன்றைக்கு இந்த வீட்டுல வந்த நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். ஆனா அவன் உள்ளத்துல இருந்ததெல்லாம் இயேசுவை பார்த்து விட்டா போதும், என் மனதுக்கு தேவையான சமாதானத்தை நிம்மதி தர. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடியால் விசுவாசத்தை செயல்படுத்தினான். ஓடினால் மரத்துக்கு மேல நடந்து வந்த இயேசு மரத்தை கிட்ட வந்த உடனே நின்றுட்டார். அப்ப சொன்னா இயேசு என்ன இல்ல நின்றுட்டாரு அப்படி. இயேசு நடந்தாலும் ஏதாவது உண்டு இருக்கும், நின்றாலும் ஏதாவது உண்டு இருக்கும், நம்ம போல சும்மா திரியவர் இல்லையே இல்லையா. ஆகவே இயேசு நின்று நிமிந்து பார்த்து சகவி இறக்குவார். அவட பேரெல்லாம் அவருக்கு யாரு சொல்லிக் கொடுத்தது, நம்ம ஹிஸ்டரியே அவருக்கு தெரியும். இயேசு சரித்திரதாய கத்தோட நாமத்துக்கு மகிமையுண்டான். பயன்படுத்த அதுபோல சத்திரக்காரனுக்கும் வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவனும் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றிருப்பான். சந்தப்பத்தை அழுவிட்டா இனி அணுது என்ன, இனி மனம் திரும்பித்தான் என்ன, போடுது போடுதான். அதுபோல நமக்கும் தேவன் தருகிற வாய்ப்புகள் வசதிகள் கத்த சில நேரத்தில் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருவார். அவைகளை நாம பயன்படுத்துறது நல்லது, இதற்காக நாம ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற வாய்ப்புகளை நான் நழுவ விடாதபடி பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று நாம ஊக்கமாக நாம அடிப்படையாக நாம ஜெபித்தால் தேவன் நமக்கு கிருபை தர வல்லவராக இருக்க விசுவாசத்தோட ஆமே சொல்லு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது போக எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்வேன், நம்முடைய வாழ்வே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஏன் தெரியுமா, இன்னொரு தடவை நாம பிறந்து இந்த பூமிக்கு வர போறது இல்ல. மனுஷனோட தரம் மறிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறது, நியமிக்கப்பட்டாயிற்று. ஒரு தடவை தான் பிறக்க போறோம். ஆகவே இந்த ஒரே வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிற வாய்ப்புகளை நாம தவறு விட்டா அது நமக்கு நல்லது. ஆகவே தயவு செய்து நான் சொல்ற காரியங்களை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வாய்ப்புகளை நாம அனுபவிடாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. கத்தோட நாபத்துக்கு பயன்பட்டு ஸ்தோத்திரம். சரி, சோ ஆண்டவர் இயேசு எளிமையாக இந்த உலகத்துல பிறந்தார், எளிமையான தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்தார். இப்ப நான் கவனிங்க, இதுல இருந்து நான் பில்ட் பண்ண விரும்புற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றார், இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தாரு, எளிமையாக வாழ்ந்தாரு. ஆகவே மலப்பிரசங்கத்தில் அவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமோ, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர், பிளசட் ஆர் தி பூவர் இன் ஸ்பிரிட். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அங்கால தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அப்படியானால் ஆவியிலே எளிமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த சத்தியத்தை விதைக்க நான் விரும்புறேன். கர்த்தருடைய நாமத்தில் இயேசு எளிமையாக பிறந்தாரு, எளிமையாக வாழ்ந்தாரு, அவர் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி போதிச்சார். இப்ப என்ன கவனிங்க, இயேசு எதையெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் அவர் போதிச்சாரு, எதையெல்லாம் அவர் போதிச்சாரோ அதையெல்லாம் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாயின் வார்த்தைக்கும் இடையில எந்த விதமான ஒரு வித்தியாசம் இருக்கல. இவர்களே தேவன் விரும்புகிற தேவனுடைய மனுஷர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. விசுவாசத்தோடு ஆமே சொல்லுங்க. ஒருவேளை என்னை போல பிரசங்கி இல்லாம இருக்கலாம் நீங்க, ஆனா நீங்க சாதாரணமாக சொல்லுகிற அன்றாட சொல்லுகிற வார்த்தைகளுக்கும், அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு பேசுகிற வார்த்தைகளுக்கும், அல்லது மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கிற ப்ரொமிஸ்களுக்கும் உண்மையாக நாம இருக்கிறோமா, அல்லது சொல்றது உண்டு செய்கிறது உண்டாக இருக்கிறோமா? கடவுளை நம்புறோம், அதுல சந்தேகம் இல்லை, இல்லாட்டா நமக்கு வந்திருக்க மாட்டேன். நம்புறோம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நான் வாழ்கிறேடா? என் வாயின் வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா? சில நேரங்களில் சொன்னா கோபிச்சு கொள்ளாதீங்க, சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் ஒருபடி மேல போகட்டுமா? என்ன மறைச்சிடாதீங்க. சில நேரங்களில் எனக்கு சேர்த்து, சில நேரங்களில் நம்ம நாம செய்கிற ஜெபத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு எதையெல்லாம் போதிச்சாரோ அதையெல்லாம் வாழ்ந்தார், எதையெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் போச்சு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுங்கள், கம் அண்ட் ஃபாலோ மீ. உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய டைரக்ட் வேர்ட் என்ன? என்னை பின்பற்று. நாம இயேசுவை பின்பற்றினா மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லையே. நாம் இயேசுவை பின்பற்றினா நாம் மற்றவர்களை பார்த்து இடநடுவில் ஸ்தம்பிதம் அடைய வேண்டிய நிலைமை இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நாம யாரை ஃபாலோ பண்ண போறோம், யார பின்பற்ற போகிறோம், யார வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம், யார வாழ்க்கையில பிரஸ்தாபப்படுத்துறோம், யார வாழ்க்கையில பின்பற்றுறோம், ஹூ இஸ் அவர் ஹீரோ, யாரை நாம வாழ்க்கையில பின்பற்றுறோம், நாம பின்பற்றக்கூடிய சாயல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுதா? என் வாயின் வார்த்தைக்கும் என் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கிறதா? அல்லது நான் சொல்றது ஒன்று நான் நடக்கிறது ஒன்றாக இருக்கிறதா? வாஸ்தவத்தில் எல்லாரும் நாம தவறு விடுறோம், உண்மைதான். ஆனால் உண்மை என்னவென்றால், உண்மையான உள்ளம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதே அவன் உணர்வடைந்து அவன் திரும்புவான். என்ன விருப்பம் என்று தெரியுமா? ஒவ்வொரு சத்தியத்தையும் பேசிட்டும் எல்லாரையும் முழங்கால் போட விடுவோம். முழங்கால் போட விட்டு நம்ம உணர்ந்து பார்த்து எல்லாரும் அதுக்கு தெரிஞ்ச அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தா நல்லமா இருக்குமே அப்படி என்று மனசுல என்னது விருப்பம். ஆண்டவர் ஸ்தோத்திரம், எங்களை யோசிச்சுப்பாரு. ஆகவே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த கிறிஸ்துமஸ் செய்தி, நான் கிறிஸ்துமஸ் செய்தி தான் பேசுறேன், நல்லா விளையாடு. கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல மாட மாடிகையில பிறக்கையில தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, ஹி மேக் ஹிம்செல்ஃப் எம்டி. அவர் இன்னொருவர் அவரை எம்டியாக்கல, தன்னை தாமே வறுமையாக்கினார். என்னையும் உன்னையும் நிறைவாக்க அவர் தம்மை தாமே வறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த என்னையும் உன்னையும் விடுதலையாக்க அவர் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலாகிய உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மாற்றுவதற்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனானார். அவர்தான் இயேசுவ தேவனிட குமார் என்று அழைக்கிறோம். அதிரத்தில் அவர் மனுஷகுமார் என்று அழைக்கிறோம். அவர் தேவன், அதிரத்தில் மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே நீங்களும் நானும் போகிற வழியை அவர் அறிவார். சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்க சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பல்லவராட்சி அவர்களுடையது. நமக்கு நேரத்தை சீக்கிரம் போறேன். இப்ப கொஞ்சம் கவனிங்க, இந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு சில குறிப்புகளை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, அப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் சிந்திங்க. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். தேவ ஆவியில் ஒரு நம்பத்தில் இருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ரைட். முதலாவது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள். யூனோ வாய், கடவுளுக்கு முன்பாக நான் சொல்றதெல்லாம் சிந்திச்சு கொள்ளுங்க. நான் என்ன நிலையிலிருந்து பேசுறேன்? தேவன் ஒருவர் அறிவார். எவ்வளவு ஜெபம் பண்றது அவரும் அவர் அறிவார். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். சோ எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ணவா? யூ நோ வை? ஏனென்றால் முரட்டாட்டம் நம்முடைய ஆவியில இருந்து ஆரம்பமாகிறது. நம்முடைய ஆவியில இருந்து ஆரம்பமாகிற அந்த முரட்டாட்டம் வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ வெளியில வெளிக்கிறார். இதை நாம இஸ்ரவேல் சரித்திரத்தில் இதை தெளிவாக பார்க்க முடியும் பல இடங்களில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவியில எளிமை இருந்தா நாம முரட்டாட்டம் பண்ண மாட்டோம். சோ நம்முடைய ஆவியை நாம கவனமாக பார்த்துக்கொள்ளப்படியது அவசியம். ஆகவேதான் எவனுடைய ஆவியிலே கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ரைட். அது மாத்திரமில்லை, ஆவியை அவித்து போடாதருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரமில்லை, ஆவியில அனலா இருங்கள் என்னும் வேதத்தை நான் வாசிக்கிறேன். நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஆவி இருக்குது. நல்லவளை, இப்ப ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் உள்ள தான் மனுஷன். இதை விளங்கப்படுத்துறதுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தயவுசு கொஞ்சம் விளைகொள்ளும். பழைய ஏற்பாட்டில் போசியர காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோமே. சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒன்று வெளிப்பிரகாரம், மற்றது பரிசுத்த ஸ்தலம், மற்றது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல சந்நிதி இருக்குது. இந்த சந்நிதி என்ற வார்த்தை தான் இன்றைக்கு இந்துகள் படிச்சுட்டாங்க, போகட்டும், என கவனிங்க. சோ மூன்று பிரகாரம் இருக்குது. சோ வெளிப்பிரகாரத்தில் எவரும் பிரவேசிக்கலாம், தல வளைகளும் போகலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாரும் போக முடியாது, பணிபிட செய்கிற ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தருக்கு போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல எல்லா ஆசிரியர்களும் போக முடியாது, பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள பிரவேசித்து தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பாவ பிரயத்தனம் செய்யறார். சோ வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற மூன்று ஸ்தலம் இருக்குது. சோ எக்ஸாக்ட்லி லைக் இதை போலவே நாமும் இருக்கிறோம். இப்ப சொல்ற கேளுங்க, இப்ப வனாந்திரத்துல ஆசரிப்பு கூடாரம் இல்ல, இனி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இப்ப ஆண்டவருக்கு ஆசரிப்பு கூடாரம் நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய நாமத்தை பயமுட்டாடு. என்னதான் தேவன் வாசமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவன் வாழுகிற ஆலயம் நாம் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டாடு. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது போல நமக்குள்ளேயும் மூன்று பகுதி இருக்கிறது நாம பார்க்கக்கூடியதா. ஒன்று நம்முடைய சரீரம் நாம காணக்கூடியதாக காணும் சார். அடுத்தது ஆத்மா. சோ இதை நாம பார்க்க முடியாது. மற்றது ஆவி. இந்த மூன்றும் உடையவன் தான் ஒரு மனுஷன். அவன் தான் மூன்றும் கொண்டதான் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு மனுஷன். இப்ப என்ன கவனிங்க, நான் என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஆண்டவர் மோசியோட எங்கிருந்து பேசினா தெரியுமா? அந்த மகா பரிசுத்தத்தில் இருக்கிற அந்த கேருபுகள் மத்தியில் இருந்து தேவன் மோசியோடு பேசினார். அப்ப ஆண்டவர் சொன்னார், அங்கிருந்து நான் உன்னோடு பேசுவேன் சொல்லி மோசைக்கு தேவன் சொன்னார். ஆகவே மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற இடத்துல இருந்து அந்த பெட்டியில இருந்து தேவன் கேருபுகள் மத்தியில் தேவன் மோசியோடு பேசினார். என்ன கவனிங்க, அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தான் நம்முடைய ஆவிக்கு அடையாளமாக இருக்குது. இப்ப என்ன கவனிங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிற இடம் நம்முடைய ஆவியில தான், நம்முடைய ஸ்பிரிட்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஆவியில களங்கம் இருக்குமாக இருந்தா, இந்த ஆவியில அசுத்தம் இருக்குமாக இருந்தா, இந்த ஆவி தேவனுக்கு முன்பாக சரியில்லாமல் இருக்குமாக இருந்தா, தேவன் நம்முடைய ஆவியில பேசுகிறத நாம உணர முடியாது. சோ தேவன் நம்முடைய ஆவியில பேசுகிறத நாம மீண்டெடுத்து மற்றவர்களுக்கு நாம தீர்க்கதரிசனம் என்னங்க, ப்ரொஃபசி தீர்க்கதரிசனம் என்ன, தேவன் நம்முடைய ஆவியிலே பேசுகிற வார்த்தைகளை நாம மீண்டெடுத்து மற்றவர்களுக்கு நாம சொல்லுறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், இதை குறிச்சு தீர்க்கதரிசனத்தை அற்பமா எண்ணாதருங்கள். அதே நேரத்தில் நாம தீர்க்கதரிசனம் சொல்றதும் குறைவுள்ள இருக்க ரகசியம் தெரியுமா, தீர்க்க தரிசனம் தேவன் தாரது, அதுல குறை இருக்காது. ஆனா நாம அதை மெண்டெடுத்து வார்த்தைகளால மற்றவர்களுக்கு பிரசன்ட் பண்ணும் போது அந்த வார்த்தைகளிலே ஒரு சில வார்த்தைகள் தவறுகள் இருக்கல, மேபி மேபி. ஆகவே நான் தீர்க்க தரிசனம் சொல்றது குறைவுள்ளது. தல விளைகள், ஆகவே எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளை, நான் சொல்றது தயவுசெய்து விளை கொடுங்க. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவார்கள் சொன்னார். தேவோட பிள்ளைகளாகி நாம் முரட்டாட்டம் பண்ணாம இருக்கணும். தேவன் நம்மோடு பேசுகிற இடம் நம்முடைய ஆவி. ஆவிதான் எவ்வளோ ஆவியிலே கபடி இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சோ நம்முடைய ஆவி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். தேவன் நம்மோடு பேசுகிற இடம் அது, அதை நாம சுத்தமாக வச்சிருக்கணும். அவர் காலங்கள் போக போக, வாசங்கள் போக போக தேவன் நம்மோடு பேசுறத நாம உணரணும். தேவன் தன்னோட பிள்ளைகோடு பேச விரும்ப, சத்தியத்தின் படி நான் உங்களை சொல்றேன், தேவன் தன்னோட பிள்ளைகோடு பேச விரும்புறார். நாம அதற்கு எட்டுபடி இல்லாதபடியால, நம்மை நாம பக்குவப்படுத்த முடியாத, பக்குவப்படுத்தாமல் இருக்கிறபடியால தேவன் நம்மோடு பேச முடியாமல் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசி ஒரு சிலரோடு பேசாமல் இருக்கிறவர் அல்ல, ஏன்னா தேவன் பட்ச பாதகம் உள்ளவர் அல்ல. ஆகவே தேவன் நம்முடைய பேசத்தக்கதான், நம்முடைய ஆவியை நாம பக்குவப்படுத்தி வச்சு சுத்தமாக வச்சிருக்கிறது நல்லது. ஆகவே ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பலரும் அச்சமாவது. சோ ஆவியில எளிமை உள்ளவர்கள் முதலாவது நான் சொன்னேன், முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள். சோ முரட்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையை கோஸ் பண்ணும். நான் சொல்றேங்க, நான் செய்கிற முரட்டாட்டம் என்னுடைய வாழ்க்கையை அதை கோஸ் பண்ணும். அது மாத்திரமில்ல, அது வெளியிலும் சில பாதிப்புகளை கொண்டு வரும். அவை அருமையான தேவட பிள்ளைகளை, சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய மனசுல சத்துரு எந்த விதமான முரட்டாட்டமான எண்ணங்களையோ யோசனைகளையோ விதைக்காதபடி நம்முடைய ஆவியை நாம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். சோ ஆவியில எளிமை உள்ளவர்கள் முதலாவது முரட்டாட்டம் பண்ணுவார். ஆதியிலே ரிசிவரும் அதைத்தான் செய்தார். சோ ரெண்டாவது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அலட்சியமாக எண்ண மாட்டார்கள் அல்லது அற்பமாக எண்ண மாட்டார்கள். ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நல்ல விளைவுகள், ஏன்னா ஏசு என்ன சொல்றார் தெரியுமா, மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். இப்ப ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளும் அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய நோக்கங்கள், அதான் அவருடைய கனி, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஒரு மரத்து ஒரு ஒரு மாமரம் நல்ல இனிப்பான கனிகளை கொடுத்தா, அட இது நல்ல மரம், நல்லா நல்ல மரம் அப்படி சொல்ற. இன்னொரு மரம் புளிப்பான பழத்தை கொடுத்தா, இது சரியில்லை இந்த மரம், ஏன்னா கனி பொழிக்குது அப்படின்னு. சோ அது போல நாமும் நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றோம். நாம என்னத்தை உற்பத்தி செய்கிறோம், நம்முடைய ஆவியில என்னத்தை நாம உற்பத்தி செய்கிறோம், நம்முடைய ஆவியில நாம என்னத்தை உருவாக்குறோம், நம்முடைய ஆவியில என்ன உருவாகுது, எதை நாம வாத்தியாக செயல்களாக பெற்றெடுக்கிறோம் என்பதை குறித்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கவனிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற கனிகளால் அல்லது நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நாம எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ளலாம். சோ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசுவில நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு போல வாழுவார்கள், பேசுவார்கள், நடப்பார்கள், செய்வார்கள். இது நான் உங்களுக்கு சொல்லி தெரியும். ஆனா உலகத்திலே இயேசுவை நம்பிக்கொண்டு உலக பிரகாரமாக வாழும் உலகத்திலே நிலைச்சிருக்கிறவர்கள் அப்படியான கனிகள் காணப்படுறதுக்கு இடமில்லை. ஆகவே இயேசு சொன்னார், உலகத்துக்கும் தேவனுக்கும் மூளையை செய்ய உங்களால கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள், மற்றவர்களை மதிப்பார்கள். சில நேரத்தில் உலகம் என்ன செய்து பாருங்க, திறமை உள்ளவர்கள், பலசாலிகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அனுபவித்து அவர்களை மதிக்குது, மற்றவர்களை ஒதுக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வசனத்தை நீங்க அறிவிங்க. ஏன்னா நீங்கள் என்ன பின்பற்ற, நாம இயேசுவை பின்பற்றதாக இருந்தால் நாமும் ஆண்டவர் இயேசு போல மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண பழகும். நான் ஒன்று இந்த சாயங்கால ஒரு காரியத்தை உங்களை கேட்கிறேன், எங்கேயாவது பாஜிப்பா எங்கேயாவது எப்போதாவது இயேசு கிறிஸ்து யாரையாவது அவர் ரெஸ்பெக்ட் பண்ணாம விட்டார? எங்கேயாவது இயேசு கிறிஸ்து யாரையாவது அற்பமாக எண்ணி இருக்கிறார? யாரையாவது இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணியிருக்கிறார? ஆண்டவர் இயேசுவை தான் அசட்டை அசட்டை பண்ணுறாங்க. அவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53 மத்தியத்தை வாசி, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவரும், நாம் அவரை எண்ணாமல் போனோம். சோ மனுஷர்கள் தான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணாம போனாங்க. இயேசு எல்லோரையும் மதிச்சு நடந்தார். உங்களுக்கு தெரியுமா, ஆயக்காரர்கள் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் முடியும். ஆவேதான் அவரை பாவிகளின் ஜனங்கள் கோல் பண்ற அளவுக்கு மற்றவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் சிறப்பான பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய பணக்காரர்களும் பெரிய பட்டம் பெற்றவர்களும் சாதாரண மனுஷன் கூட தங்களை அடையாளம் பண்ணிக்கொள்ள அடையாளப்படுத்த வருமா? ஆனா ஆண்டவர் இயேசுவோ தெய்வமாக இருந்தும், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள இறைவனாக இருந்தும் என்ன செய்தாரு, பாவிகளோடு இருந்தாரு, பேசினாரு, உட்கார்ந்தாரு, போதினம் பண்ணாரு. ஆகவேதான் பரிசேயர் பார்த்து சொன்னார், இந்த உங்க போதகரை பாரு, இவரா போதகர், இவரா தேவனுடைய குமாரன், பாவிகளோடு இருந்து உட்கார்ந்து போதனம் பண்ற இவரா போதகர் சொல்லி எள்ளி நகையாடினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வந்த காரியம் என்றால், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், சந்தேகம் இல்லை. நாம் எல்லாரும் ஒரே தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், சந்தேகம் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே தேவனை தொழுது கொள்கிறோம், சந்தேகம் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே தேவனுடைய ராஜ்யத்தை போறோம், சந்தேகம் இல்லை. ஆகவே எந்த அடிப்படையிலே நாம் ஒருவரே நாம ரெஸ்பெக்ட் பண்ணாம போயிடக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, அல்லது அவங்க அற்பமாக எண்ணிடக்கூடாது. நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவது நிமித்தம் அதற்காக நாம கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே எந்த அடிப்படையிலும் ஒரு மனுஷனை மதிக்காமல் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை பின்பற்றின 12 அப்போஸ்தலருக்கு வந்து பிரதான பிரச்சனை, அவங்கள் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளல. அதாங்க அவங்களுக்குள்ள இந்த அடிப்படை பிரச்சனை. அதான் உள்ள இயேசுவோடு தான் இருந்தாங்க, ஆனா உள்ளுக்கு பிரச்சனை இருந்தது. யாரு பெரியவன், நீயா நானா? யாரு இயேசு வலது பாசத்துல இடது பாசத்துல? நீயா நானா? அங்கதான் தெரியுது பிரச்சனை. யாரு இயேசு லிட்டலாக இருந்தும் அவங்க, ஆனா ஆஃப்டர் தி பெண்டிகாஸ்ட், அதை நீ சொல்லிக்கணும். ஆஃப்டர் வந்தாலும் தேவ ஆவியில வந்தாரு, வாழ்க்கையை அப் அண்ட் டவுனாக மாத்தி விடும். எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள், மற்றவர்களை மதிப்பார்கள், மற்றவர்களை அற்பமாக எண்ண மாட்டார்கள், அலட்சியம் பண்ண மாட்டார்கள். போடும். அது மாத்திரம் இல்ல, ஆவியில எளிமை உள்ளவர்கள் தங்களை குறித்து தாங்களே மேன்மையாக எண்ணிக்கொள்ள மாட்டார்கள். சொல்ற கேளுங்க, நம்முடைய ஆவியிலே நம்மை குறித்து நாம என்ன எண்ணுகிறோம் என்பதை ஒருவருக்கும் தெரியாது, ஈவன் பிசாசுக்கும் தெரியாது. என்னை குறித்து நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என் ஆவியிலே என்னை குறித்து நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பிசாசும் அறிய மாட்டார் மட்டும், ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம் அறிவார். நம்முடைய ஆவியிலே எளிமை இருக்குமாக இருந்தால் தாழ்மையான வார்த்தைகளும் தாழ்மையான நடக்கங்களும் ஈவன் தாழ்மையான பார்வை கூட இருக்கும். பார்வைகளிலே பல விதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேத சொல்றது அவருடைய கண்கள் கொழுப்பாக பார்க்கிறது. அப்படி கொழுப்பாக பார்க்கிறது அர்த்தம் என்னங்க? பெருமையாக பார்க்கிறது என்று அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை பலி செலுத்தும் பொழுது கொழுப்பை வெட்டி அப்புறப்படுத்திட்டு பிற்பாடுதான் அந்த உடலை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சோ கொழுப்பு அப்புறப்படுத்தணும், கொழுப்பு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கொழுப்புகள் அகற்றப்படாவிட்டால் நம்மை பரிசுத்த ஜீவ படியாக நாம் தேவனுக்கு சியாராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டு அப்படி என்று 6 ஏசாயா 1 வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் அர்த்தம் என்னங்க? உசியா என்றாலே அவன் ஒரு ராஜா, தெரியும். உசியா என்றாலே மன மீட்டுமை என்று அர்த்தமா. சோ உசியா ராஜா மரணம் அடைந்த போதான் ஏசாயா அவனுக்கு, ஆகவே என்னுடைய கேட்டுக்கல இருந்த தேவன பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உசியாக்கள் மறிக்கும் வரை, அந்த கொழுப்புகள் அகற்றப்படும் வரைக்கும் தேவன் நம்முடைய ஆவியில பேசுறத நாம மெண்டெடுக்க முடியாது. ஓகே, நம்ம ஆண்டவர் நம்பல, அதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் தான் பேசுறதை உணரணும், கேட்கணும். ஏலியோடு தேவன் பேச முடியாத படியார் அல்லவா போய் சாமுவேலிடம் சொன்னார், என்னே பரிதாபம் இல்லை, பேச வேண்டியது ஏலியோடு. ஏன்னா அவன் தான் பிரதான ஆசாரியன். அப்ப தேவன் ஆரோட பேசணும்? ஏலியோட தான் பேசியிருக்கணும். அவன் தான் ஆலயத்தில் இருக்கிறான், பிரதான ஆசாரியன் இருக்கிறான், அவனத்துல ஆண்ட பேச. ஆனா அவன் பேச முடியாத படியால் சின்ன சாமுவிட போய் நான் எனக்கு அதை பார்க்க தன் மனக்குமுறல அவனோடு சேவன்றது போல இருக்கு. நான் ஏழையின் வம்சத்துக்கு செய்யப்படுறத உனக்கு நான் அறிவிக்கிறேன். என் அந்த சின்ன பையனுக்கு போய் ஆண்டவர் தான் செய்யப்படுறது சொன்னாரு. ஆகவே சின்னன் என்ன, பெரியவன் என்ன? ஆண்டவருக்கு உண்மையான மனுஷர்களோடு தன்னுடைய ஆவியை கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக வச்சிருக்கிற மனிதர்களோட தேவன் இன்றைக்கும் பேசுறதுக்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாடு சோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் தங்களை குறித்து மனம் வேட்டுமையாக சிந்திக்க மாட்டார்கள். மன மீட்டுமை உள்ளவர்களுடைய வார்த்தையிலே வித்தியாசம் இருக்கும். சோ சில நேரத்தில் டைமுக்கு டைம் தான் அது நமக்குள்ள செயல்படும். சோ
சில இடத்துல எல்லாம் இருப்போம், சேர்த்து வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு மாறி. ஸோ இன்னும் நான் உங்களை சொல்லட்டுமே, பேசட்டுமே, ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ எப்போது ஒரு மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளும். என்ன சொல்றது கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க, சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, இன்றைக்கு ஒரு வடிவம் நாளைக்கு ஒரு வடிவம் இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷன் அல்ல தேவனுடைய மனுஷி அவன் எப்போது ஒரே மாதிரி கட்டுக்கும். எனக்கு வீட்டில் பிரச்சனை நான் சேர்ச்சில காட்டுறது, அல்லது எனக்கு வேலை சீடத்தில் பிரச்சனை நான் இங்கேயா கொண்டது காட்டுறது, அல்லது எனக்கு பிரச்சனை என்னது கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்குதான் நம்முடைய குரோத், நம்முடைய வளர்ச்சி இருக்கு. நம்ம ஆண்டவர் இயேசு எப்போது ஒரே மாதிரியாக இருந்தார் என்பதை நான் வேத்தது பார்த்தார். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்குது, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகின்றார், நெருக்கப்பட்டார். ஆனா அவருடைய குணாதிசயத்தில் எந்த மாற்றம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த மெச்சூர்டி வரணும். சொல்றதெல்லாம் விளைவுகளுக்கு தயவுசெய்து நம்ம வளரணும், நம்ம தேரணும். அது தேவனுக்கு முன்பாக நன்மை பெரியமாக இருக்கும். மது மாத்திரம் நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பழகிறோம், அல்லது குடும்பத்தில் கடவு மனைவி தாய் தகப்பு பிள்ளைகள் மத்தியிலேயோ ஒரு 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 நேரத்துக்கு ஒரு மாதிரி இருந்தா எப்படி இருக்கு யோசிப்பாரு. பிள்ளைகளுக்கு அப்பா பார்த்தா யோசனை, முகத்தை பார்த்து தான் கதைக்க வேண்டியிருக்குது. அம்மாவை பார்த்தா யோசனை, அம்மா என்ன மாதிரி இருக்கிறாள், யார் பிள்ளை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். இனிமேல் வர காலத்தில் நமக்கு பிரச்சனை வராமலா போகுது, வரும். நாம பிரச்சனை நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், ஆனால் அதை மத்தியிலும் நாம தேவ சாயலை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரே நாம தேசத்தாகவே ஆண்டவர் இயேசு தனக்குள்ள மீட்டுமையாக சிந்திச்சது இல்லை, தெய்வமாக இருந்தும் மனம் மீட்டுமைக்கு அவர் இடம் கொடுத்ததே இல்லை. ஆகவே அவரை பார்த்து நாம அவரை பின்பற்றது இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன் என்ற வந்து கற்றுக்கொள்ளும். மத்திய 11:28 எனக்கு அறிவார் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தங்களை குறித்து மிஞ்சி எண்ண மாட்டார்கள், தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ள மாட்டார்கள், தங்களை தாங்களே புகழ மாட்டார்கள், தங்களை தாங்களே புகழ மாட்டார்கள். உன் வாயல்ல புறன் வாய உன்னை புகழட்டும் என்று வேத சொல்லு. வீண் புகழ்ச்சியை நாம நாடக்கூடாது, பிரபலத்த தேவனுடைய பிள்ளைகள் விரும்பக்கூடாது. நான் அற்புதங்களை செய்கிறியா, அங்க போ பண்டிகை நடக்குது, எருசலேமில் பண்டிகை நடக்குது, நீ செய்கிற அற்புதத்தை அங்க போய் செய். பிரபலமாக இருக்க விரும்புற எவனும் அந்தரகத்தில் அற்புதம் செய்ய மாட்டார். நீ இங்க இருந்து என்ன அற்புதம் செய்யற, கலிலேயா இருந்தோட என்ன செஞ்சுட்டு இருக்கிற, போங்க யூதியாவுக்கு, போ எருசலேமுக்கு, அங்க போய் உடைய அற்புதத்தை செய், அப்பொழுது நீ பிரபலமாக முடியும்னு சொல்லி. இயேசுடைய சகோதரர்கள் கூட அவரை விலை கொள்ளாம அவரை பார்த்து சொல்றது நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பட் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவோ பிரபலத்தை விரும்பாத ஆண்டவர். உப்பிலா ரெட்டி அவர் விரும்பல, பிரபலத்தை விரும்பாத ஆண்டவர். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுறேன். நம்முடைய மனதில் எப்படி மனுஷனுக்கு ஏற்படுகிற புகழ்ச்சி அவனுக்கு சோதனை என்று வேத சொல்லு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாரு. சோ அது மாத்திரமில்ல, இந்த மனம் மட்டுமே குறித்து சிந்திக்கும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே சேர்த்துக் கொடுத்து மிகப்படுத்துவார். கிட்ட தெரியுமோ ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போலாக விட்டா தேவன் ராஜ்யத்தில் பேசும். உடனே யோசிங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எந்த சின்ன பிள்ளை எளிமை உள்ளதா, அது பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தாலும் வசதிகளை அனுபவிச்சாலும் அதுக்கு அதுக்கு மீட்டிமை தெரியாது. அது எப்பயும் எளிமையா தான் இருக்கு, அது எதிர பேச்சில் எளிமை இருக்கும், அதுல செயல எளிமை இருக்கும், அதுக்கு பெருமை தெரியாது. ஆனா வளர அதே புள்ள வளர 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 பாவமும் வளரும், இதை நாம் அறிவோம். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவர் இயேசு அவரு ஒரு பிள்ளை அது எளிமையாக இருக்கும், அது உள்ளபடி இருக்கும், தன்னை பற்றி புகழாது, மேன்மையாக கதையாது, பெருமை பாராட்டாது, அதுக்கு என்ன அது 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 சுவாம் அப்படி இருக்கு.
அதோட ஸ்பிரிட் அப்படி, அந்த ஆவி அப்படி. ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆவில் எழும்பொழுவுகள் பாக்கியவான்கள் பல்லவர் ஆட்சியவன். சோ நம்பர் ஒன், நான் சீக்கிரம் முடிக்க போறேன், ரைட். கிறிஸ்துமஸ் செய்தி, முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு எளிமையானது என்று நம்ம பார்த்தோம். நம்பர் டூ, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு தீர்க்க தரிசனமானது. முதலாவது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு எளிமையானதுன்னு சொல்லி சொன்னேன். இரண்டாவது கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனமானது. எப்படி என்றால், இயேசுடைய பிறப்பு மாத்திரமல்ல, அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், அவர் என்ன செய்வார் என்று அனைத்தும் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆதியாகமம் 3:15 வசனம். சீக்கிரம் படிங்க, ஆதியாகமம் 3:15 வசனத்தை நாம் வாசிக்கப்போமே. சீக்கிரம் படிங்க, 3:15 ஆதியாகமம்.
உனக்கும்
ஸ்திரிக்கும்,
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்,
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
பகையை உண்டாக்குவேன்,
பகையை உண்டாக்குவேன்,
அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவர் துதிக்காலை
தெரிவிப்பார்.
சோ இயேசு கிறிஸ்து குறித்த முதலாவது தீர்க்க தரிசனம் இங்க. சோ வேதத்துல முதல் தீர்க்க தரிசனமே இதான், முதல் தீர்க்க தரிசனமே இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் இருக்குது. அது மாத்திரம் முதல் தீர்க்க தரிசனமே சாத்தானுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, அது வேறு. இயேசு கிறிஸ்து குறித்த முதல் தீர்க்க தரிசனம் இங்கே வெளிப்படுது. என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். சோ அவள் வித்து, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? லெசன்டுமே, இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்து. ஐ ஆம் ரியலி சர்ப்ரைஸ் வென் ஐ வாஸ் ரீட் திஸ் போர்ஷன் அவுட் ஆஃப் தி பைபிள். இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்து. எங்கேயாவது உலகத்தில் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி 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 நடக்குமா? தான் அம்மாட பேரை தான் முன்னுக்கு வைக்கணும், அப்பாட பேர் வராது, அம்மாட பேர் வரணும், உனக்கு தெரியுமா? இங்கேயோ சுப்பநேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக சொல்லப்படுறது தீர்க்க தரிசனம். என்ன? ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து யோசேப்பின் குமாரன் அல்ல, அவர் வந்து தேவனுடைய குமாரன். ஆகவே ஸ்திரீயின் வித்தாக அவர் மரியாதை கற்பத்தில் உற்பத்தியான ஒழிய அவர் வந்து யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்படலாம். ஆனா யோசேப்பு குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். விசுவாசிச்சவர் ஆமே சொல்லுங்க. ஆகவேதான் நல்ல கேளுங்க, நல்லா கேளுங்க. இன்றைக்கு சிலர் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. யா, இதைத்தான் மரியாதை தேவதூனை பார்த்து கேட்டார். இது எங்கனமாக நாம் புருஷனை அறியன்னு சொல்லி. அதற்கு தேவதூதன் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமோ? என்ன பதில் தெரியுமோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இம்பாசிபிள் வித் காட். அவர் காட் இஸ் கிரேட். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவாதி தேவனுக்கு எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும், எங்கும் செய்ய முடியும். ஏனென்றால் நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். நம்முடைய சின்ன புத்திகளை நம்ம அடக்க முடியாது, ஆட்கொள்ளவே முடியாது. இம்பாசிபிள் என்பது தேவ சரித்திரத்தில் காண முடியாது. Everything is possible by God. Our God is great. நம்ம தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவதான் மரியாதை கேட்டது எங்கனும் ஆகும். நான் புருஷனே அறிய, அதுக்கு தேவனுடைய பதில் என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்தில் பிறந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மரியாதைக்கு நன்றாகவே தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி, மரியாதைக்கு சரியாகவே தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி. என்றால் யோசேப்போடு கூடி வர்றதுக்கு முன்பே அவள் கற்போதியானார். பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும். ஓ, உடத்துல பிறக்க போறது பரிசுத்தம் உள்ளது. அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். என்றென்றைக்கும் அரசாளுகிற ஒரு ராஜா இந்த உலகத்தில் உண்டோ? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. சரித்திரத்தை பார்க்க, ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்க தீர்க்கம் என்ன? அவர் என்றென்றைக்கும் யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுவார். நம்முடைய ஆண்டவர் இயேசு என்றென்றைக்கும் ஆளுகிற அரசாளுகிற கர்த்தர் தான். ஆகவே வெளிப்படுத்த விசுவாசத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? ராஜாதி ராஜா, தி கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தை மயமிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனமானது. இயேசு பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முதலே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசனம், ஸ்திரீயின் வித்து என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. அது மாத்திரமில்ல, ஐ திங்க் மீகா புத்தகம் 5:2 நினைக்கிறேன். படிங்க, மீகா 5:2 கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. மீகா 5:2 நினைக்கிறேன். சீக்கிரப்படி, எப்ராத்தா
என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. சோ இங்க நீங்க ஸ்திரியின் வித்தாக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறார். இங்க இயேசு எங்க பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ எங்க பிறப்பாரு? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுது. ஆகவே இயேசுடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டபடியே இயேசு பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்கதரிசனமானது. அது மாத்திரமில்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7:14 7:14
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்.
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எங்கேயாவது நாம கேள்விப்பட்டதுண்டோ கன்னிகை கர்ப்பவதியானது? சோ இங்க நாம பார்க்கிறோம் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்ற. சோ இயேசு கிறிஸ்து குறித்த பிறப்பு, இயேசுவின் பிறப்பு தீக்க தரிசனமானது. நான் கொஞ்சம் கட்சட் பண்ண பாக்குறேன், பாருங்க. இப்ப என்ன கவனிங்க, இயேசுடைய பிறப்பு தீக்க தரிசனமானது. இதுல இருந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நன்றாக கவனிங்க. தீக்க தரிசனம் மிக முக்கியமானது. கிறிஸ்துவின் பிறப்புக்கே தீக்க தரிசனம் தேவைப்பட்டிருக்கு. செருபாபேல் ஆலயத்தை கட்டுறதுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டிருக்கு. இயேசுவை பெற்றெடுக்கிறதுக்கு வரியாளுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம், சபையை கட்ட தீர்க்க தரிசனம் வேண்டும். ஊழியங்கள் நிலவரப்பட தீர்க்க தரிசனம் வேண்டும். தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை செல்ஃப் எடிபிகேஷனுக்கு, சுய பக்தி விருத்திக்கு நமக்கு தீர்க்க தரிசனம் வேண்டும். இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. கிறிஸ்மஸ் உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து ஏற்கனவே தேவ மனிதர்களால் ஏவப்பட்டு உங்களுக்கு சொல்லப்பட்ட தீக்க தரிசனங்களை உங்களோட மனதில் வச்சிருங்க. அதுகளை குறித்து ஜபிக்க மறவாதீங்கன்னு இங்க நான் அடிச்சு சொல்ல வருவேன். யாருக்கும் குறிப்பா சொல்றேன், உங்களை குறித்து தேவ மனுஷர்களால சொல்லப்பட்டிருக்க தீக்க தரிசனத்தை விசுவாசிச்சு நீங்க தேவ சமூகத்துல அவைகள் நிறைவேற காத்திருந்து ஜபம் பண்ணாலும் தேவோட தீக்க தரிசனம் ஒருபோதும் தவறாது. அவைதான் என்ன சொல்றது, தீக்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீங்க. பார்த்திருக்கீங்க இல்லையா, தீக்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீங்க. ஒரு வசனம் வாசிப்போமே. 2 பேதுரு 2 கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. 2 பேதுரு 2 கொஞ்சம் பாருங்க எல்லாரும். 2 பேதுரு 20:21 பாருங்க. 20:21 படி,
வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது.
அதாவது எந்த தீர்க்க தரிசனமும் மனுஷனுடைய சுய புத்திலிருந்து வாரதல்ல. படி,
தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை.
நடக்க போறத முன்னறிவிக்கிறது, தட் இஸ் ப்ரொஃபஸ். அப்ப உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை குறித்து தேவன் தன்னுடைய ஊழியக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை காத்தல விடக்கூடாது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, ஊழியத்துக்குரிய சொன்ன வார்த்தைகளை, வாக்கு தத்துவங்களை வச்சு நான் ஜெபம் பண்ணித்தான் வரேன். என்ன நிறைவேற இல்லை, அந்த நிறைவேறும் மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், அது ஒருபோது தவறாது. அவை நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மைண்ட் பண்ண விரும்புகிறேன். தேவனால உங்களை குறிச்சு, உங்களுடைய குடும்பத்தை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, ஊழியத்தை குறிச்சோ, எதிர்காலத்தை குறிச்சோ தேவனால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை காத்துல விடாதே. அற்பமா எண்ணாதீங்க. அவைகளை தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவன் சொன்ன வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் நிறைவேறும் என்பதை விசுவாசி. தீர்க்க தரிசனம் ஒருபோது தவறாது. அவைதான் வேதம் சொல்றது, தீக்க தரிசன வரங்களை நாடுங்கள். தீக்கத்தின சொல்லுங்க, சொல்லுங்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு தீக்க தரிசனமான. சீக்கிரம் போகிறேன். 3, முதலாவது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு எளிமையானது, 2 இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு தீக்க தரிசனமானது, 3 இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு சரித்திரபூர்வமானது. எப்படி நான் சொல்றேன், இதை கூட தெரியுமா நினைக்கிறேன் இல்லையா, இன்றைக்கு இந்த உலக சரித்திரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த உலக ஒரு தேச சரித்திரத்தை பிரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவர் உலக சரித்திரத்தையே, உலகத்தின் சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷன், சரித்திர நாயகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திர. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சரித்திர நாயகன் ஐயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாடு, மகிமை நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையுண்டாடு. ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு. சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து கிமு கிபி, இன்றைக்கு 2018 ஆண்டு எங்க கணக்கு பார்க்கிறோம்? இயேசுடைய பிறப்பில் இருந்து நாம பார்க்கிறோம் இன்றைக்கு 2018 ஆண்டு. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, அதே சொல்லிட்டு போறேன். அந்திகிறிஸ்து வரும் பொழுது அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது? இன்று வரைக்கும் நீங்க கிபி கிமு என்ற அடிப்படை தான் இந்த உலக சரித்திரம் உரண்டு கொண்டிருக்குது. ஆனா வெகு விரைவிலே இந்த நிலைமை மாற்றப்படும். இப்ப நான் உங்களுக்கு தீக்கதர சொல்றேன் கேளுங்க. இதுவரைக்கும் கிமு கிபி என்று இந்த உலக சரித்திரம் இருக்குது அல்லவா, வெகு விரைவில் அது உங்க காலத்து நடக்கலாம், அதுக்கு பிறகு நடக்கலாம் தெரியாது. வெகு விரைவில் கிமு கிபி என்றது இல்லாம பொதுவாக ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு இப்போதே சில முக்கியமான அரசியல்வாதிகள் தீர்மானிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். செய்தியை கேள்விப்பார். இது அடையாளம், இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன் தெரியுமோ, இவைகள் எல்லாம் அந்திகிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளம், 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 அடையாளம். நாளைக்கு முதல் நான் பார்த்தேன் வெயிலிங் போலுக்கு பொய்லிங் போல், அதாவது இன்னைக்கு சலமம் கட்டின ஆலயத்தில் அந்த அந்த ஒரு அழுகை சுவர் என்று ஒரு சிவர் மாத்திரம் தான் இருக்கு. அந்த சிவருக்கு பக்கத்தில் ஒரு ஓல்டர் கட்டி, ஒரு வரிபடத்தை கட்டி அங்க வழிட்டு இருக்காங்க, அதை பப்ளிசிட்டி பண்ணிருக்கிறேன். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அது மாத்திரம் இல்லை, ஜெருசலேமில் எம்பசியை, அமெரிக்கன் எம்பசியை திறந்து வைத்த போது அங்கே பிரைம் மினிஸ்டர் நெட்டன்யாகு பேசின வார்த்தை என்ன தெரியுமா, வெகு விரைவிலே நாங்கள் ஆலயத்தை கட்ட போகிறோம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார யூதர் தான் அமெரிக்காவில், கனடாவில் நீங்க பாத்தீங்களா, மிகப்பெரிய பணக்காரர் அவங்க தான், பெரிய பணக்காரர். அளவு 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 அளந்து கல்லுகள் எல்லாம் அறுக்கப்பட்டாயிட்டு, கல்லுகள் எல்லாம் வெட்டப்பட்டாயிட்டு, சிவப்பு கடாரி. இப்ப ரீசன்ட்லி ஒரு சிவப்பு கடாரி பிறந்தாயிட்டு, முதல் பிறந்ததெல்லாம் டிஃபெக்டாக இருந்தபடியால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரிஜினாக ஒரு பழுதும் இல்லாமல் ஒரு சிவப்பு கடாரி வேறு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவங்களுக்கு சிவப்பு கடாரி அவசியம் வேத வசனத்தின்படி. அவை அதை பார்த்து பார்த்து வெயிட் பண்ணி இப்ப அந்த சிவப்பு கடாரியும் பிறந்தாயிட்டு, ஆலயத்துக்குரிய கல்லுகள் எல்லாம் வெட்டப்பட்டாயிட்டு. இப்ப நட்டானியாக்கு சொல்றாரு, நாங்கள் விரைவில் ஆலயத்தை கட்ட போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி நான் கேள்விப்பேன் தெரியுமா, இன்னைக்கு அது அந்த அந்த ஆலயத்திற்குள்ள ஒரு ஒரு பகுதி வந்து அந்த முஸ்லீம் டோமுக்குள்ள இருக்கிறது, அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்றது, அந்த டோமுக்கு இருக்கிறது என்று சொல்றாரு. ஆனா இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா, ஆலயம் வந்து அதுக்குள்ள வராது, அதுக்கு முன்னுக்கு வரும் சொல்லி சொல்றாங்க. சோ எப்படி இருந்தாலும் வெகு பிறவில ஆலயம் கட்டப்படத்தான் போகுது, அங்க பரிசீலத்தை தான் போறாங்க. அந்திகிறிஸ்துடைய சத்தம் நமக்கு கேக்குது. எப்படியோ ஆண்டவர் இயேசுடைய வருகை மிக சீக்கிரம் என்று இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு பாட்டு போகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பு ஐமே தீக்க தரிசனமானது. எனது உலக சரித்திரத்தை ரெண்டா, இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்தலேகம், வளர்ந்த நாசரேத்தூர், அவர் அதிகமாக அற்புதங்கள் செய்த கப்பனாகவும், அவர் ஞானஸ்தானம் எடுத்த யோர்தான் நதி, அவர் சிலுவில் அறையப்பட்ட கொல்கத்தா மலை, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை, அவர் உயிர்த்தெழுந்து போன ஒலிவமலை, இவை எல்லாம் இன்றைக்கு சரித்திரபூர்வமாக போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார் என்பதற்கு சரித்திரம் சாட்சி சொல்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் விளங்கினவர் ஆமே சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லை, இயேசு இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திரம் இல்லை, நாமும் ஜீவிய சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. விளங்கினவர் ஆமே சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்தை பயன்பட்டார் ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீக்க தரிசனம் நம்பர் 4, நாலாவது சீக்கிரம் முடிக்கிறேன். நாலாவது, கிறிஸ்துடைய பிறப்பு சமாதானத்துக்கு ஏதுவானது. சோ முதலாவது அது எளிமையானது, கிறிஸ்துடைய பிறப்பு. ரெண்டாவது, கிறிஸ்துடைய பிறப்பு தீக்க தரிசனமானது. மூன்றாவது, கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரபூர்வமானது. நாலாவது, கிறிஸ்துவின் பிறப்பு சமாதானத்துக்கு ஏதுவானது. எப்படின்னு நான் சொன்னேன், 2:14 லூக்கா 2:14 மாசத்து பாருங்க. 2:14, உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் மனுஷருக்கு மேல் பிரியம் என்று.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி
கிறிஸ்துவுடைய பிறப்பு உலகத்துக்கு சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டது. இதை குறித்து விவரமா பேசலாம். என்ன கவனிங்க, ஒன்று நன்றி, மூன்று காரியம் சொல்லப்படும் தேவசொல். ஒன்று, இயேசுடைய பிறப்பு பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையா. இரண்டாவது, கிறிஸ்துவின் பிறப்பினால் பூமியில மனுஷர்களுக்கு சமாதானமா. மூணாவது, மனுஷர்கள் மேலே பிரியம். அப்படியானால் தேவன் மனுஷர் மேலே வைத்த பிரியத்தினாலே தான் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பியிருக்கிறார். உண்மையிலே என் மேலே வச்ச பிரியம், நாம் அழிந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய ஆத்மா அங்கு கிடந்து அழியக்கூடாது, அங்கு வேதனைப்படக்கூடாது என்கின்ற நம் மேலே வைத்த வினையிட்டு பிரியத்தினால் தேவன் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். மனுஷர் மேலே பிரியம் கிறிஸ்துவின் பிறப்பு. உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். பரலோகத்திலே கேருபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது பரலோகத்திலே உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை என்று ஆர்ப்பரிப்பு ஆராதனை தொழுகை. அதே நேரத்திலே என்ன பூமியிலே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அறிமானவர்களே, அர்த்தம்னா என்ன? இயேசுடைய பிறப்பால மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும், சமாதானத்தின் பிரபு என்றும், சமாதானத்தின் காரணர் என்றெல்லாம் அவருக்கு வேதம் பெயர் வச்சிருக்கு. தெரியுமா? இப்படிப்பட்டவர் இப்ப மனுஷனாக இந்த பூமிக்கு வந்திருக்கா எதுக்கு தெரியுமோ? நமக்கு சமாதானத்தை தருவதற்காக தேவகுமார் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவேதான் ஏசாய 53:5 சொல்றது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல் வந்த He paid the price already on the cross because of you and me. நமக்கு நம்முடைய சமாதான வாழ்வுக்குரிய அனைத்து காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நீயும் நானும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டிருக்கிறார். ஆகவே கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் செய்த காரியம் என்ன? நம்முடைய பாவத்துக்குரிய பிராயச்சித்தத்தை செலுத்தியிருக்கிறார். மனுஷனுடைய பாவத்துக்குரிய பலியாக தன்னை அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்படி அர்த்தம் என்ன? நான் சொல்றேன், கவனிங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை, கேளுங்க, எங்கும் சொல்றதுக்காக இலங்கையில நான் இதை பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக இதை அடிச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நல்லா கேளுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவருடைய வாழ்விலே தேவ சமாதானம் இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஏனென்றால் எதை சொல்றது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கத்த சொல்ற படி ஏசாய தீர்க்கதரிச புத்தகத்திலே படிங்க. ஏசாய தீர்க்கதரிச புத்தகம் 48:22 சீக்கிரப்படி 48:22
துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சரி, அப்படி இருக்கல்லவா? அதே போல 57 கடைசி வசனத்தை பாருங்க. 57 கடைசி வசனம், 57 கடைசி,
துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார்.
ரெண்டு வசனத்தை நீங்க பாத்தீங்களா இருந்தா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இல்லை. சோ ஏசு இந்த உலகத்தை பிறந்ததுக்கு அந்த காரணம் என்ன? நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நமக்கு சமாதானம் தருவதற்கு ஏசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே ஏசு கிறிஸ்து அல்லாமல் மனிதனுக்கு சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சமாதானம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா அவனுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படி இயேசுவோட வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவர் இயேசுவை தன் அடைக்கலமாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு, அவனுடைய வாழ்வில என்ன இல்லாட்டா அவனுடைய மனுஷனோட தனி மனித சமாதானம் இருக்கும் சத்தியத்தை பற்றி நான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை பாவத்தை செஞ்சு விட்டா என்ன நடக்குது? முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மனதில் இருக்க சமாதானம் நம்ம விட்டு போகுது. ஆவேதான் தேவ மனுஷனாகிய தாவீது உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று ஆண்டது. ஏனென்றால் அவன் பாவம் செய்த போது அவன் தேவனால் உண்டான சமாதானத்தை இழந்து பண்ண முடியாது. அவன் ராஜாவாக இருந்தாலும் அரண்மனை ஜீவித்தாலும் அவனுக்கு நரகமாக இருந்தது. ஆவே கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கள் கதர். அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஏதாவது ஒரு பாவத்தை நாம செஞ்சுட்டா முதலாவது நம்முடைய உள்ளத்தில் அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் உணர முடியுமே. நம்முடைய மனசுல ஒரு சமாதான குறைச்சலை நாம அறிகிறோம், அனுபவி. ஆகவே திரும்ப நாம அதை ரீக்ரேட் பண்ணி ரிப்பன் பண்ணும் பொழுது, நாம மனம் மருந்தி மனம் திரும்பி தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது திரும்பவும் அந்த சமாதானத்தை, ஆண்டவர் தருகிற அந்த சமாதானத்தை நாம பெற்று அனுபவிக்கிறது. ஒரு பாவம் செஞ்சால் கூட நல்லா இருக்குமோ அப்படின்னு சில நேரத்தில் என்னத்தோடு தப்பா நினைச்சிடாதே. நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு எங்கேயோ அவன அந்தரத்துல பறக்கிறது போல இருந்தேன். என்னன்னு அதை என்னால விபரிக்கவே முடியல, விவரிக்க முடியல அனுபவம். அது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நன்றா விளையாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு சமாதானம். இயேசுவாலே அல்லாமல் மனுஷனுக்கு சமாதானம். அவைதான் இந்த பாருங்க, பறக்கிறாங்க எங்க இல்லாமல் சமர் வந்தா அங்க பறக்கிறான், இங்க பறக்கிறான், அதை செய்யறான், இதை செய்யறான், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கவலை மறக்கணும், திரும்ப. ஆனா காசு செலவழியுது, நேரம் செலவழியுது. பாதர் பாட்டது போல, எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாய. நானும் ஒத்துக்கொள்றேன், கடவுளுக்கு உண்மை
ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறது இல்லை, எல்லாம் மாய் அப்படின்னு வேதம் சொல்லு. ஒருபடி நான் இந்த சொல்ற இந்த வசனத்தை ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், கொஞ்சம் பேர் நாட்கள் வரும், அப்ப நான் சொல்ற வசனம் உண்மைன்னு ஏற்றுக்கொள்வேன். ரியலிட்டி அதை நம்ம கட்டுக்கொள்ள. கடைசி ஃபைனலி அண்ட் லாஸ்ட்லி முடிப்போறேன். கிறிஸ்துவின் பிறப்பு மனித குலத்துக்கு மிகப்பெரிய கொடையாகும். இதை 2 கொரிந்தியர் 9:15 படிங்க.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக,
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவு எது? தேவன் தன் சொந்த குமாரனை நமக்காக தந்தது சொல்லி முடியாத ஈவு. அப்ப 3:16 யோவான் என்ன சொல்லுது? தன் ஒரே போறான குமாரனை விசுவாசிக்க நிவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்படித்தானே? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்படியானால் நம்மிலே தேவன் அன்பு கூறுவதற்கு இதையோ ஒன்றே அவன் தர வேண்டி இருந்தது. ஒன்றே பொருளே மாட்டு தரல, சொந்த குமாரன் சொன்ன கேளுங்க. கிறிஸ்துமஸ் என்றாலே கிவிங் அர்த்தமா? ஹலோ, போங்க போஸ்ட் ஆபீஸ் போய் பாருங்க, அங்க பொட்டி பட்டியா பக்கெட் பக்கெட்டா பொட்டி பட்டியா போய்கொண்டே இருக்குது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ ரட்சிக்கப்படவில்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துமஸ் வந்தா ஏதாவது கிஃப்ட் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தங்களுக்கு தேவையானவங்களுக்கு அனுப்பவங்களுடைய நாம கொடுக்கறமோ இல்லையோ அது வேற. ஆனா உலகத்தவங்களை பாருங்க, பொட்டி பட்டியாக அடுக்கி அவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க, போய்கொண்டே இருக்குது, பொட்டி பட்டியா போய்கொண்டே. என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் பிறப்பு நாம் என்ன கொடுக்கிறோம்? இப்ப சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க. கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. There is no love without giving. I say it again. கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. There is no love without giving. அதற்கு ஆதாரம் நம்முடைய தேவன் தன் குமாரனை தந்து இவ்வளவாய் என்னில் அன்பு கூர்ந்தார். ஆகவே நாமும் அவருடைய அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் என்றால் அது கிவிங், அது கொடுத்ததாகும். அவங்க ஒரு குறிப்பு, இந்த நாட்களில் கொஞ்சம் ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. இஃப் யூ கேர். அவைதான் அடிச்சிதமான இந்த கிறிஸ்துமஸுக்கு நாம செவ்வாய்க்கிழமை எடுக்க போற ஒஃபரிங். இலகையில இருக்கிற ஏழைகளுக்கு நீங்க பார்த்துட்டு போய் டேட்டு வந்து நேசி பாத்தீங்கன்னா என்ன முல்லைத்தீவு கிளீன் வச்சு வெள்ளம் யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட அதே ஜனங்கள் இப்ப இயற்கையால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட கொந்தி கொண்டிருக்காங்க, அதை தொங்கிக் கொண்டிருக்காங்க. சோ எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, நாம நல்ல 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 அழகாக உடுதுங்க, அது பாவம் இல்லை, குற்றம் இல்லை. வடியா உடுத்துங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அதனால சத்தியத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாம இருக்கணும், நம்முடைய சாட்சியை நாம் எழுந்திருக்கணும். ஆகவே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசன. உலகத்துக்கு போல நாம ஏதோ ஆக ஒரு ஆடம்பரமாக லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கண்டது என்ன? எல்லாம் அம்போடு போயிடும். ஆனா நம்ம ஏழைகள் நினைத்து அவர்களுக்கு ஏதாவது சில பரலோகம் வரைக்கும் பரவாயில்லை. பரலோகம் உனக்கு என்னத்தை சேர்க்க போற? உனக்கு என்னத்தை சேர்த்து வைக்க போற? இட்ஸ் அப் டு யூ. கிறிஸ்துமஸ் என்றாலே கிவிங். கத்தோட நாற்பது பயப்படாது. சால்வி ஒன் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ் எல்லாம்.